ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இதில் கடந்த வகுப்புகள் மூலமாக நம்ம 29 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதில் வந்து வித்யாரண்யர் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த புத்த மதம் இந்த பாரத தேசத்தில் வந்து நிறைய பேரை வந்து மதம் மாற்றம் செய்தது, மதம் மாறியவர்கள் வந்து அந்த நிர்விகல்ப சமாதி நிலையில அந்த சூன்யத்தை உணர்ந்து கொண்டார்கள். அதாவது அங்கு ஒன்றும் இல்லை, வெறும் வெளி மாத்திரமே இருக்கிறது, அது வெட்ட வெளி என்பதாக புரிந்து கொண்டார்கள். அப்போ அது மாதிரி புரிந்து கொண்டு அங்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படி ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ அதை சொல்லக்கூடிய நீ தானே இங்கே இருக்கிறாய், இருந்து கொண்டு நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறாய் இல்லையா, அப்போ அதுதான் நீ, தத்துவமசி. அப்போ இங்கே ஒன்று இருக்குது, அதுதான் இருப்பு, அந்த இருப்பு தான் இங்கே எல்லாமா இருக்குது, அது உன் மூலமாக பிரகாசிச்சுக்கிட்டு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. அப்போ அங்கே ஒன்று இருக்குதுன்னு சொன்னாலும் அங்கே ஒன்று இல்லைன்னு சொன்னாலும் அதை சொல்பவன் யாரோ அதுவே இருப்பு. ஏன்னா இருப்பினிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருப்பினிடத்தில் தான் இருக்கிறது. இதுதான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்லுகின்ற சாரம். இதை அத்வைத வேதாந்தம் ஆணித்தரமாக அறிவுறுத்துகிறது. இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறது தான் இங்கே அத்வைதம் சொல்லுகின்ற ஆழமான சாரம். அப்போ அந்த நிலையில் பார்க்கும்போது இப்போ நம்முடைய அத்வைதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஆகாசம் போல பஞ்சபூதங்கள் நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மாயையா இருந்து அந்த அறிவின் அதிஷ்டானத்துல வெளிப்படுது. அதாவது இருப்பது பிரம்மம் மட்டுமே, அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்பினுடைய வைபவமாகிய சக்தி வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. ஆனால் இந்த பிரபஞ்சம் என்பது தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொன்னாங்க. அது வந்து தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகளுக்கு அதனுடைய பாகுபாடுகள் வேறுபாடுகள் பாதிப்பை உண்டு பண்ணுவதில்லை. ஆனால் அஞ்ஞானிகளுக்கு அது தோற்றம் என்று கூட தெரிவதில்லை, அது உண்மை என்பது போல அவர்கள் விவகாரம் பண்ணி கொண்டு அதில் வருகின்ற சுக துக்கங்களையும் அனுபவித்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு நமக்கும் புத்த மதத்துக்கும் என்ன வித்தியாசம், அதாவது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளுக்கும் புத்த மதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒன்று இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. புத்த மதம் எதுவுமே இல்லை, சூன்யம் என்று சொல்கிறது. நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று இருக்கிறது, அதனுடைய இருப்பினாலே இங்கே எல்லாம் வெளிப்படுகிறது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை நிரூபிக்கிறாங்க. அதாவது அந்த இருப்பின் அதிஷ்டானத்திலே இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டு இருக்கிறது என்று நம்முடைய ரிஷிகள், பண்டைய ரிஷிகள், சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த பௌத்த மதத்தை தழுவிய ரிஷிகள் இங்கு எதுவுமே இல்லை, சூன்யம், வெட்ட வெளி என்று சொல்கிறார்கள். அப்போ அப்படி சொல்லவர்கள் அப்படியே இருந்துவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்களே இந்த உலகம் வந்து அந்த சூன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது தான் அது நகைப்புக்கும் நையாண்டிக்கும் உரியதாக மாறிவிட்டது என்று நம்முடைய ரிஷிகள் சுட்டி காட்டினார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை சூன்யம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சூன்யத்திலிருந்து உலகம் வெளிப்பட்டதுன்னு சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்கல்ல, அங்கே ஒன்றுமே இல்லைங்க ஆனால் அங்கேருந்து தான் எல்லாம் வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் அங்கேருந்து எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்கிறீங்க, மண்டை பிச்சுக்குது மண்டை குழம்புதும்பாங்க. ஆனால் இப்படி தெளிவில்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது தான் பௌத்த மதத்தினுடைய வழிமுறைகள். அது ஏன் இப்படி ஒரு வழிமுறைக்கு வந்தது, இது வந்து பௌத்தருக்கு இழுக்கு தானே, இப்போ புத்த பெருமானுக்கு இழுக்கு தானேன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக புத்த மதமே புத்த பெருமானை இழுக்கு பண்ணிடுச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா புத்தர் வந்து அவர் தோற்றுவித்த புத்த மதம் இன்றைக்கு இல்லை, இந்த உண்மையான புத்த மதம் வந்து இப்போது இல்லாமல் போய் இப்போ இவங்களாக உருவாக்கிக்கிட்ட புத்த மதம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு போய் மகாயானம் ஹீனயானம்ன்ட்டு ஏதோ ஏதோ வளர்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ரெண்டு குரூப்பு, ரெண்டு கேட்டகரி, ரெண்டு விதமான மனோபாவங்கள் இப்படி போயிடுச்சு. அதனால அது புத்தருடைய டாபிக்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா புத்தருடைய பேரை வச்சுக்கிட்டு வேணா அந்த புத்த மதம்னு இவங்க சொல்லிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்தால்தான் இதுவும் புரியும். இல்லைன்னா அந்த புத்த மதம்ல வந்து ஒருத்தன் மகாயானத்துல போய் சிக்கிக்குவான், ஒருத்தன் ஹீன யானத்துல போய் சிக்கிக்குவான், அவனுக்கு அது சரிங்கிற மாதிரி ஆமோதனை பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிருவான். ஆனா ஒருத்தனும் கரை சேர முடியாது. ஏன்னா கரை சேர முடியறதுக்கு வழி இல்லையே. ஏன்னா அவங்க சூன்யம்னு சொன்னா அப்புறம் சூன்யம்னு சொல்ற இடத்துல அங்க என்னப்பா ஒண்ணுமே இல்லை, அப்ப நீ என்னத்தை அடைய போற, அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்ப நீ யாருன்னு கேட்டா நானும் இல்லை, அப்ப நீயும் இல்லை, எல்லாமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இல்லைன்னு சொல்றவன் யாருன்னு நம்ம கேள்வி கேட்டவனே அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. இங்கதான் ப்ராப்ளம். அதனால இங்க நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னாலும் அதுதான் இருப்பு. இருப்பு தான் தன்னை இல்லைன்னு சொல்லும், நான் இருக்கிறேன்னு சொல்லும், ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து வரக்கூடிய பதில் தான். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இருப்பினிடத்திலேயே எல்லாம் இருக்கிறது, இருப்பினிடத்திலேயே இல்லாமையும் இருக்கிறது. அப்ப இருப்பு தான் இங்க இருக்கிறது, இல்லாத ஒரு நிலையையும் உருவாக்குகிறது. அப்ப இருப்பு நினைச்சா என்ன வேணா செய்யும், அப்படிதான் அந்த இருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையில் இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்ப அந்த இருப்புக்கு பேர் தான் சத்து, அந்த சத்துக்கு பேர் தான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தவன் தான் இங்க ஞானி. அவனுக்கு தான் ரிஷிகள் சொல்லி கொடுக்கறது நீ தான் அதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப ஏன் வந்து நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து தத்துவம் அசின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுக்குறாங்க அந்த இருப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உணர்கின்ற நான் தான் அது. ஏன்னா இருப்பு வந்து அது தான் இருக்கிறேன்ங்கிறது எப்படி அனுபவமாக்கும், அதுக்கு ஒரு ஊடகத்தை அது எடுக்குது. அந்த இருப்பு என்ன பண்ணுதுன்னா, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னையே வெளிப்படுத்தி பார்ப்பதற்காக ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணுது. ஒரு ஊடகத்தை உண்டு பண்ற அந்த ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். அப்ப இந்த உடலும் மனசும் அந்த ஊடகத்துக்குள்ள வெளிப்பட்டு இங்க விவகாரம் பண்ணும்போது இந்த உலகமாக விரிகிறது அப்படிங்கறத நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றத இந்த இடத்துல அவர் 29வது செயல்ல அருமையா புரிய வச்சார். அப்ப அடுத்து நம்ம இப்போ வந்து 30வது செயல பார்க்கலாம். சதோபி நாம ரூபே துவே கல்பிதே சே ததாவத புத்ரேதி நிரதிஷ்டானோ ந பிரமஹ கச்சித் ஈக்ஷியதே. இந்த இடத்துல என்ன சொல்றாரு 30வது ஸ்லோகத்துல, அதாவது அந்த இருப்பு இருக்கு இல்லையா, சத்து மீது பெயரும் வடிவமும் கற்பிக்கப்பட்டவைகள், அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டவைகள் என்றால் அந்த கற்பனை எங்கு தோன்றுகிறது என்று நீ கூறு. அதாவது அதற்கான அதிஷ்டானம் இல்லாமல் எந்த மாய தோற்றமும் எங்கும் காணப்படுவதில்லை அப்படின்னு இந்த 30வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறாரு. இப்ப இந்த ஒரு 2-3 ஸ்லோகம் வந்து இங்க வித்யாரியர் யார குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, புத்த மதத்தினுடைய சன்னியாசிகளை குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது தர்க்கவாதிகளா இருக்கிற புத்த மதத்தினுடைய சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, தபஸ்விகள், புத்த மதத்தை தழுவியவர்கள், அவர்களிடத்துல வந்து நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியை இங்க எழுப்புறாரு வித்யாரியனர். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு இருப்பு மாத்திரம் இருக்குது, அதன் மீது வந்து ஒரு பெயரும் வடிவமும் ஏற்றி வைக்கப்பட்டது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அப்படி ஏற்றி வைக்கப்பட்ட அந்த விஷயங்கள், அது நீ எப்படி சொல்ற, இந்த உலகம்னு சொல்றியா இல்ல என்ன வேணா நீ சொல்லு, அப்படி ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் எப்படி சூன்யத்தின் மீது அங்க அடித்தளமே இல்லாமல் அதிஷ்டானமே இல்லாமல் அந்த மாயத்தோற்றம் எப்படி உண்டாகும், அப்படி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இந்த செயலில் புரிய வைக்கிறாரு. இதை நாமளும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ நாம் எப்படி இதை யோசிச்சு பார்க்கணும்னா, இப்போ நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்ற உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல் இருக்கு, அந்த ஸ்படிகக்கல் அருகே வந்து ஒரு செம்பருத்தி மலர் வைக்கப்பட்டிருக்கு, அந்த செம்பருத்தி மலர்னுடைய நிறம் வந்து அந்த ஸ்படிகக்கல்லின் மீது ஏறி உக்காந்துருச்சு, அப்போ கலர் மாறிடுச்சு அந்த ஸ்படிகக்கல். பளிங்கு போல வெள்ளை நிறமாக இருந்த அந்த ஸ்படிகக்கல் வந்து சிவந்த நிறமாக மாறியதற்கு காரணம் ஸ்படிகம் தான் அதிஷ்டானம். அதனுடைய ஆதாரத்திலே அந்த நிறம் தெரிகிறது, எந்த நிறம், செம்பருத்தி பூனுடைய நிறம். அது மாதிரி இங்க இவங்க சொல்றது, புத்தர் மதத்துல தழுவியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சூன்யம் இருக்கு, அந்த சூன்யத்திலிருந்து இந்த உலகம் வெளிப்பட்டது, இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய ரிஷிகள் சிரிச்சுக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டே கேட்கிறாங்க, அப்படி ஒரு இல்லாத ஒரு விஷயத்துல நீ ஒரு கற்பனையா கூட ஒரு விஷயத்தை ஏத்தவே முடியாது, அப்ப நீ இங்க வந்து உலகமே உண்டாயிடுச்சு அதுல இருந்துதான்னு சொல்லி இந்த உலகத்தை வேற உண்மைன்னு நம்பிக்கிட்டு வேற நீ விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற, அப்ப நீ இல்லாத ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைக்க முடியுதுன்னு சொன்னா எப்படி அது சாத்தியம், இந்த ஒரு மாயத்தோற்றம் உண்டாக வேண்டுமானால் கூட அதற்கு ஒரு அதிஷ்டானம் தேவையல்லவான்னு கேக்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க நம்ம ரிஷிகள் அப்படின்னா, இப்போ ஒரு படம் ஓட்டுறோம், இப்போ நம்ம தியேட்டரில் வந்து ஒரு சினிமா படம் ஓட்டுறோம், அந்த சினிமா படம் வந்து ஒரு ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு ஒளி ஒளியா வெளிப்படுது. ஒரு சினிமா ப்ரொஜெக்டர்ல இருந்து தான் ஒரு வெளிச்சமும் ஒரு சவுண்டும் வருது. ஆனா அந்த ஒளி ஒளி வெளிப்பட்டு ஒரு வெள்ளை திரையின் மீது பட்டால்தான் படம் ஓடும். ஆனா வெள்ளை திரை இல்லாம நீங்க பாட்டு அந்த ப்ரொஜெக்டரை கொண்டு வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சுட்டு நீங்க அந்த ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி பிளே பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு பீம் வரும், ஒரு லைட் பீம் வரும், ஒரு ஆடியோ வரும். பட் அது பட்டு பிரதிபிம்பிக்கிற ஊடகம் இல்லாததுனால அது பாட்டு போயிட்டு இருக்கும் அந்த பீம், அவ்வளவுதான். அதுல எதுன்னு தெரியும், ஒண்ணுமே தெரியாது இல்ல. அப்போ அதுல இருந்து வெளிப்படுகின்ற அந்த பிரகாசத்தை தடுத்து பார்ப்பதற்கான தடை அங்க இல்ல. அப்ப தடை ஒன்று இல்லாத பொழுது, அங்க ஒரு அதிஷ்டானம் இல்லாத பொழுது அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன படம் ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப இது எப்படி நமக்கு புரியுதோ அது மாதிரி இங்க ஒரு மாய தோற்றத்தை நீங்க உண்டாக்குவதா இருந்தால் கூட அந்த மாய தோற்றத்துக்கு கூட ஒரு அதிஷ்டானம் வேணுமப்பா. அப்படி ஒரு தடுப்பு இல்லாவிட்டால், ஒரு அடித்தளம் இல்லாவிட்டால் அது வெளிப்படவே வெளிப்படாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து சூன்யத்தின் மீது இந்த உலகம் உண்டானது என்று சொல்கிறாய், இது சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு இந்த 30வது செயல்ல மீண்டும் அந்த புத்த மதத்தை சார்ந்தவர்களை நோக்கி தான் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் என்று பார்க்க முடியுது. அப்ப இங்க பெயரும் வடிவமும் அந்த சத்தின் மீது கற்பிக்கப்பட்டவைகள் என்று ஒப்புக்கொண்டால் அந்த கற்பனை எங்கு நிகழ்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனெனில் அடித்தளம் இல்லாமல் எந்த மாயையும் ஒருபோதும் தோன்றியதில்லை. அப்ப ஆகவே பெயர் வடிவம் தோன்றுவதற்கான அடித்தளம் சத் மாத்திரமே. இதுதாங்க நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாரம். அப்ப இப்ப நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும், சத்து சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ரிஷிகள் ஸ்டைல்ல இப்ப நம்ம வரணும். நம்ம ரிஷிகள் ஸ்டைல்ல இப்ப நம்ம வந்தா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ட்டு. இப்ப நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு நீங்க ஒரு தனி மனிதன் சொல்லிட்டு இருக்கிறது எந்த அடிப்படையில சொல்லிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, மைண்டின் அடிப்படையில சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ட்டு மனசின் அடிப்படையில. அப்ப மனதின் அடிப்படையில நீங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்கிறேன்னு நம்ம கேள்வி கேட்ட உடனே நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், நான் கவுண்டராக இருக்கிறேன், நான் செட்டியாராக இருக்கிறேன், நான் கலெக்டராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டதோ அதை பிடிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இது எல்லாம் மைண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள். ஆனால் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வெளி விவகாரங்கள் எல்லாம் ஒரு மாய தோற்றம், அதாவது தோன்றி மறைகின்றது, அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமாக வந்து போகிறது, அதனால் அதுக்கு பேர் மித்தியா. ஆனா அந்த மித்யா வந்து சும்மா வராது, அதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும் இல்லையா, அந்த அதிஷ்டானம் தான் அறிவு அப்படின்னு நம்ம சனாதன தர்ம ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. அந்த அதிஷ்டானம் தான் இங்க சத்து இருப்பு அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து இந்த உலகத்தை உண்டாக்கி இப்ப நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு நீங்க என்னென்ன விவகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அப்படி இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்க எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறீங்க, அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்கிறீங்கிறத மறந்துட்டீங்க. நீங்க எல்லோருமே இப்ப பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த இருப்பை விட்டுட்டு இல்லாத இந்த தோற்றத்தை வந்து உண்மை என்பதாக கருதி கொண்டு இதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கி கொண்டு இதுதான் நான் என்பதாக ஒரு அபிமானத்தை உண்டு செய்து கொண்டு அதிலே நான் என்ற அகங்காரத்தையும் ஏற்றி வைத்து கொண்டு அதனுடன் மற்றவைகளையும் இழுத்து வைத்து கொண்டு அது என்னுடையது என்பதாக அகங்கார மமகாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நம்முடைய ரிஷிகள் இங்கு சுட்டி காட்டி, இப்படி நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ இது எல்லாம் மைண்டில் தான் ஏற்றி வச்சிருக்கீங்க. ஆனால் அந்த மைண்டு எதனுடைய அடித்தளத்தில் இருக்குது தெரியுமா, அது அறிவின் அடித்தளத்தில் இருக்குது. அறிவு இல்லாட்டா இங்கே மைண்டே இல்லை. அப்போ மைண்டு வந்து எதனுடைய வெளிப்பாடு, அந்த அறிவின் வெளிப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு தான் மனித பிறவி. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனையோ பிறவிகள் கிடைச்சிருக்கும், ஆனால் அந்த பிறவியில் நீங்கள் இதை உணர முடியாது. ஏன்னா ஒரு அறிவு தாவரத்தில் உணர முடியுமா, இல்லை இரண்டு அறிவு புழுப்பூச்சிகளில் உணர முடியுமா, இல்லை ஐந்து அறிவு பெற்றுக்கொண்ட மனிதனில் மட்டும் இதை உணர முடியுமான்னா முடியாது. அப்போ இங்கே ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ளே வந்து விவேகத்தினால விழித்து கொண்ட மனிதன் இது போன்ற விசாரணையை மேற்கொண்டு ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா இங்கே புரியும். அப்போ இந்த மைண்டு வந்து எதை அடித்தளமாக வச்சுக்கிட்டு இயங்குது அப்படின்னா, அந்த அறிவை அடித்தளமாக வச்சுக்கிட்டு இயங்குது அப்படின்னு புரிஞ்சிட்டா அப்போ அந்த அறிவு தாங்க இங்கே சத்து, அது தாங்க இங்கே இருப்பு. அப்போ அந்த இருப்பில் தான் இங்கே எல்லாம் இருக்கிறது. அப்போ நான் இருப்பதினால் இங்கே எல்லாம் இருக்கிறதுன்னு அப்போ தான் சொல்ல முடியும். ரிஷிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. ரிஷிகள் வந்து நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறதுன்னு அவங்க சொல்றது வந்து அவங்க பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல சொல்றது கிடையாது. நம்ம வந்து பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்லயே இருந்துகிட்டு அப்படியே அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ அவங்க பாடி மைண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க போல் இருக்குன்ட்டு. ஆனா அவங்க பாடி மைண்ட கடந்து தன்னுடைய உள்ள உணர்வுல நின்னுகிட்டு தன்னுடைய இருப்புல இருந்துகிட்டு தன்னுடைய உண்மையை உணர்ந்துகிட்டு அவங்க நான் இருக்கிறேன்னு தன்னுடைய சத்தை பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்து என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய ரியாலிட்டியை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ரியாலிட்டியை நாம்பளும் உணரணும் அப்படின்னா நமக்கு இந்த பாடத்திட்டத்துல வந்து ஒரு தெளிவு வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த மைண்டினுடைய அதிஷ்டானமே தெரியும். அப்ப மைண்டு வந்து அந்த அறிவை அடிப்படையாக கொண்டு தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே வெளிப்பட்ட மனதினால் தான் இவ்வளவு பிரம்மாண்டம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பேரண்டம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அந்த மனதில் தான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் இந்த பிரபஞ்சமே படைக்க முடியும், இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இருக்காது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே உண்டாக்கப்பட்டு அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே அனுபவிக்கப்பட்டு அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே ஒடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இங்கு மூன்று தேவதைகளாக நம்ம சனாதன தர்மத்துல மாத்தி கொடுத்து அதை வந்து பிரம்மா விஷ்ணு சிவம் என்று வடிவமைச்சிருக்காங்க. அப்ப அதுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரன் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மூன்று தொழிலை புரிகின்ற ஈஸ்வரன் தான் இங்க காஸ்மிக் மைண்டு, யூனிவர்சல் மைண்டு. அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இங்க காஸ்மிக் பாடி, யூனிவர்சல் பாடி. ஆனா இப்படி ஒட்டுமொத்த யூனிவர்சல் பாடி, யூனிவர்சல் மைண்டு வந்து யாருடைய வெளிப்பாடு? அந்த ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடு, அந்த ஏக்க சத்துனுடைய ரசம், ஏக்க சத் ரசம் இது, அதனுடைய அற்புதம் இது. அந்த மனதின் ஒரு மாய விளையாட்டை இங்க உருவாக்குவது எதுன்னா அந்த இருப்பு. அந்த இருப்பு தான் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை படைச்சு இப்படி அனுபவத்தை உண்டு பண்ணி ஆனந்தம் அடைகிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டத்தை அது ஏன் படைக்கணும், எதற்காக படைக்கணும்? தன்னையே தான் பார்க்கின்ற ஊடகமாக உண்டாக்கி பார்க்குது. தன்னை பார்ப்பதற்கான ஒரு கண்ணாடியை உண்டாக்குறது தான் இங்க இந்த உடலும் மனசும் அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல தெளிவுபடுத்தணும். அப்ப இதைதான் நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப இதை புரிஞ்சிக்காம இந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க அறகுறையா வந்து சூன்யம்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் நிர்விகல்ப நிலைக்கு வாங்க, மனம் கடந்தா நீங்க அறிவா பிரகாசிக்கலாம் அப்படின்ட்டு மக்களை மடைமாற்றி அவங்கள மனமற்ற நிலையில போன பிறகு அறிவா பிரகாசிக்க கூட முடியாத மாதிரி அவங்கள முடக்கி வச்சு அவங்க கடைசியில் அங்க போய் ஒரு இருளை கண்டுட்டு அங்க ஒண்ணுமே தெரியல எனக்கு பயமா இருக்கு சூன்யமா இருக்குது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ற அளவுக்கு கொண்டு போய் தான் பெரும்பாலானவங்க இந்த நிர்விகல்ப நிலைக்கு போய் போய் பயந்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு தவறான பாதைக்குள்ள பலரும் நுழைந்து நுழைந்து வெளியேறுகின்ற நிகழ்வு தான் இப்ப நம்ம பெரும்பாலான தியான வகுப்புல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்முடைய ரிஷிகள் வந்து அப்படி பண்ணக்கூடாது, அது தியானம் அல்ல, அது தற்காலிகமாக ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்க உங்களை மறந்து இருக்கிற ஒரு நிகழ்வு தானே, அது எதுக்கு நீங்க தியானத்துல பண்ணணும், தூக்கத்திலேயே பண்ணலாங்கிறாங்க. உண்மைதானே, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, தியானத்துல போய் நீங்க உங்களை இழந்துட்டு நான் நிர்விகல்ப நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றதும், தூக்கத்துல போய் நீங்க உங்களை இழந்துட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதும் போத் ஆர் சேம், ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க தூங்கும் போது உங்களை மறந்துடுறீங்க, நீங்க ஆணா பெண்ணான்னு தெரியாது, நீங்க இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாம நீங்க தூங்கிட்டு இருக்கிற நிகழ்வு எப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் தெரியலையோ, அது மாதிரி நிர்விகல்ப நிலையிலையும் போய் என்னை விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணு தானே. அப்புறம் இது பண்ணா என்ன அது பண்ணா என்ன, அது ஒரு விஷயமே கிடையாது. இங்க நம்ம ரிஷிகள் சொல்றது என்ன அப்படின்னா, இங்க நிர்விகல்ப நிலையும் வேண்டாம் சவிகல்ப நிலையும் வேண்டாம், எதையும் பிடிக்காத, அமைதியையும் பிடிக்காத, ஆர்ப்பாட்டத்தையும் பிடிக்காத, அமைதியையும் பிடிக்காத, இங்க ரெண்டுக்கும் இடையில மீடியமா நின்று நீ உன்னை பார், தன்னிருப்பை தான் உணர்ந்து கொள், அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்பதை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது நீதான் அந்த இருப்பு, தத்துவமசி, நீதான் அந்த சத்து, நீதான் அந்த சித்து அப்படின்னு அருமையா புரிய வைக்கிறாங்க. அப்ப இதைதான் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணுங்க. அதுக்கான உதாரணங்களா இங்க இந்த பாடல்களை இந்த செயல்களை அமைச்சு அதை அருமையா வந்து புத்த மதத்தை எப்படி மக்கள் தழுவி வீணா போனாங்கிறதையும் சொல்லி அந்த புத்த மதத்தின் பின்விளைவுகளால இங்க பாரத தேசத்துல நடந்த நிகழ்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இங்க சுட்டிக்காட்டப்படுவதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான போதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தின்படி பார்த்தீங்கன்னா, இங்கு மாயா என்பது கற்பனை பற்றிய ஒரு இறுதியான தர்க்க முடிவை உறுதி செய்கிறது. அதாவது இங்க மனசு உருவாக்குகின்ற ஒரு பிரபஞ்சம் தான் இந்த உலகம். ஆனா இந்த உலகம் என்பது மனதின் கற்பிதம். ஆனா இந்த கற்பிதமான உலகத்துல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை பூரா நீங்க என்ஜாய் பண்ணலாம். அது உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அந்த கற்பிதமே கிடைச்சிருக்கு. அப்ப அந்த படைப்பை உருவாக்கி அதை மகிழ்ச்சி பட்டு அதை வேண்டான்னு முடிச்சுட்டு வர்றது உங்க கையிலயே இருக்குது, உங்க கையிலயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கற்பனை விஷயத்தை உருவாக்கி அனுபவித்து அளிக்கக்கூடியதாக உங்களிடத்துல என்ன இருக்குன்னா மைண்ட் இருக்குது. அப்ப இந்த மைண்ட் தாங்க இன்றைக்கு வரைக்கும் பல கற்பனைகளை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. அது வெளி உலகத்தை பிரம்மாண்டமா படைச்சிருக்கிறது போலவே பல மனிதர்களின் மூலமாக பல கதைகளையும் படைக்குது. பாத்தீங்களா, இப்ப எத்தனை பேர் வந்து நாவல் எழுதுறாங்க, சிறுகதை எழுதுறாங்க, அதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அந்த கதையெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே அவ்வளவு அருமையா இருக்கும், அப்படியே பொழுது போறதே தெரியாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு புக் எடுத்து திறந்தீங்கன்னா அந்த புக்கை மூடுற வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். கதை புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா அது எப்படி ஒரு நாவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு புதினம்ல, அல்லது ஒரு சினிமா திரைப்படம், ஒரு திரைப்படத்துக்கு போறீங்க ஒரு 3 மணி நேரம் படம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, அதுல A to Z அப்படியே படம் ஓடுற வரைக்கும் உங்களை மறந்து உட்காந்துருந்தீங்க, அப்படியே படம் நகர்ந்ததே தெரியல, அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கிட்டீங்க. அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா படத்தை நீங்க பார்த்ததெல்லாம் எதனால? அந்த கற்பனை காட்சிகள் வந்து மனதுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா மனசே ஒரு கற்பனையான விஷயம் தானே, மனமே ஒரு கற்பிதம் தான். அப்ப அது என்னென்ன கற்பனைகளை உண்டு பண்ணுதோ அதுல ரொம்ப பற்று வச்சுக்கும், அட்டாச் பண்ணிக்கும், அதை பிடிச்சிக்கும். மனசுக்கு அதுதான் தேவை. மனசுக்கு வந்து எப்பயுமே தன்னை எதையும் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா பிடிக்காது. மனசுக்கு மட்டும் நீ எதையும் பிடிக்காத பற்றுறுத்துரு அப்படின்னு சொன்னா என்னன்னா பற்று விட சொல்றீங்களா, அது நடக்கவே நடக்காதுங்க. நீ எல்லாத்தையும் பற்றிக்கும்னு சொன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றிக்கும். அப்ப இதுதான் மனதனுடைய போக்கு. அப்ப இப்படி மனது எல்லாத்தையும் பற்றி கொண்டிருக்கிற மனசுகிட்ட போய் நீ பற்றாதே பற்றாதேன்னு ஒரு உபதேசம் கொடுத்தா அது எப்படிங்க கேட்கும? அது கேட்காது. அதுதான் நம்ம ரிஷிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க நீங்க அப்படி வந்து இருமையில போய் இந்த துவைதிகள் சொல்ற மாதிரி எல்லாம் போய் இப்படி மாத்தி மாத்தி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போகாதீங்க. நீங்க உங்களை புரிஞ்சுக்கிங்க. நீங்க யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதுல இறைவன்கிறவன் யாரு அப்படின்னு இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் ஒரே சத்துலதான் இங்க இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குதுங்கும் போது இதுல எதை பற்றுவதற்கு இருக்கு, எல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்ப நீங்க வந்து அப்புறம் தானாவே பற்று விட்டுருவீங்க. இப்ப நாமளா பற்று விடு விடுன்னு சொன்னா நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா அந்த புரிதல் இல்லாததுனால இதை உண்மையா பாத்துக்கிட்டு விடு விடுன்னா எப்படி விடுவீங்க? இப்ப ஞானம் வந்த பிறகு இது வந்து என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று புரிந்து விட்டா, ரெண்டாவது அந்த என்னுடைய இருப்பினாலே இது என்னிடத்திலேயே இருக்கிறது என்று புரிந்து விட்டா அது இன்னும் அடுத்த லெவல் இல்லையா? ஏதோ வெளியே இருக்குதுன்னா தானே நான் அதை பிடிக்கணும். அது என்னிடத்திலேயே இருக்குதுங்கிறதுக்கு அப்புறம் நான் என்னத்தை போய் பிடிக்கிறதுக்கு இருக்கு? அது எங்கிட்ட தானே இருக்குது, அதை போய் நான் என்னத்தை திருப்பி அடையிறதுக்கு இருக்கு? அப்போ நான் பாட்டி நம்ம சும்மா இருக்கலாம்ல. அதை தான் இங்க நம்ம ரசிகர்கள் சொல்றாங்க. இப்ப நான் சொல்றது வந்து அந்த பிரபஞ்சத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு எப்படி புரியல அப்படின்னா, இப்போ உங்க உடம்பு தான் நீங்க இதுக்கு ஓமானமா எடுத்துக்கணும். இப்போ உங்க உடம்புல இருந்து உங்க கை கால் உடம்பு எல்லாமே உங்க முன்னாடி தெரியுது. இதை வந்து நீங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க, என்னுடைய உடம்பு தானே அப்படின்னு அலட்சியமா இருக்கலாம். ஆனா திடீர்னு ஒரு விபத்துல கை துண்டாயி அந்த பக்கம் கிடக்குது, கை வந்து துண்டாயிடுது, அப்படி தனியா வெளியே கிடக்குது. ஐயோ என்னுடைய கை, என்னுடைய கையின்னு பதறிக்கிட்டு அந்த கையை எடுப்பீங்க. அப்பதான் அந்த கை வேற நான் வேறங்கிறது உங்களுக்கு அப்ப புரியுது. அது வரைக்கும் அந்த கை உங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறத வரைக்கும் அந்த கை வந்து ஒரு சீரியஸாவே இல்லை, உங்களுக்கு அலட்சியமா இருக்கு, அந்த கையை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை. அப்ப அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ செல்கள் இருக்கு, எவ்வளவோ உள்ளுறுப்புகள் இருக்கு, உள்புலன்கள் வெளிப்புலன்கள் எல்லாமே சேர்ந்துதான் இந்த மனித உடல் இருக்கு. ஆனா இந்த ஒரு மனித உடல்ல நாம் ஒன்றாகத்தான் அபிமானிக்கிறோமே தவிர, இதுல வந்து இது என்னுடைய கை, இது என்னுடைய காலு, இது என்னுடைய மூக்கு அப்படின்ட்டு நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. நம்ம ஒட்டுமொத்தமா நான் சொல்லுவோம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் இது என்னுடைய கைங்க, இது என்னுடைய மூக்குங்க, இது நான் யாருக்கும் தரமாட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அது நான் தான் தெரியறதுனால இது நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாததுங்கிறதுல நம்ம மைண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. அது மாதிரி இந்த அப்டேஷன் என்ன நடக்கணும்னா, இந்த ஹோல் யூனிவர்சலே நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா, இதுல என்னுடைய பணம், என்னுடைய நகை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய உறவுன்னு பிடிக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்க. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? சப்ஜெக்ட் புரியுதா? அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புக்கு நான் தனித்துவமான அடையாளம் படாத இருக்கிற வரைக்கும் நான் அதை அலட்சியமா இருப்பேன். ஆனா அது கட்டாய் போயிட்டா தான் எனக்கு கவலை. ஐயோ என்னுடைய கை துண்டாய் விழுந்துருச்சு, எப்படியாவது எடுத்து ஒட்ட வச்சிருங்க அப்படின்னு அந்த கையை தூக்கிட்டு இவரை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திக்கிட்டு இமிடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உடனே ஒரு ஸ்டிச் பண்ணி கையை இணைச்சிடுறோம். அலோபதி டாக்டர் கிட்ட மருத்துவமனையில கண்டு போய் அட்மிட் பண்ணி கை கட்டாய் விழுந்தவர் கூட கையை சேர்த்தி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கெல்லாம் அது என்னுடைய கைங்கிற அபிமானம் எப்போ வருது? துண்டாய் விழுந்த பிறகு. அது வரைக்கும் அந்த கையை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை, அது நம்ம கூடவே இருக்கு. அது மாதிரி இங்க பிரிவினை மனம்தான் எப்போ பிரிஞ்சுது, அது எப்போ சேர்ந்து இருக்குங்கிறத பகுத்து பார்க்கும் போதுதான் புரியும். அது அலட்சியமா இருக்கிற வரைக்கும் புரியாது இல்லையா. அது மாதிரி சொல்ல வராங்க ரிசிங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பகுத்து பார்க்கிற வரைக்கும் தான் உனக்கு அது வேறு நான் வேறுங்கிற பிரிவினை இருக்கும். ஆனா நீ விசாரித்து பார்த்தீங்கன்னா விவேகத்தால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நீதான்னு புரியும். அப்ப இதுல எதை நீ பிரிக்க முடியும், இங்க யாரை நீ பிரிக்க முடியும், எல்லாம் உனக்குள்ள இருக்கிற வைபவம் தான். அப்ப உனக்குள்ள இருக்கிற வைபவத்துல ஒன்னு நல்லதும் இருக்கும், ஒன்னு கெட்டதும் இருக்கும். அதை நீ மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இங்க ரிஷிகள் சொல்றாங்க. இப்ப நம்ம உடம்பையே எடுத்துக்கங்களேன், நம்ம உடம்புல வந்து ஒரு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம உடம்புல நல்ல கிருமி இருக்கும், கெட்ட கிருமி இருக்கும், அது ரெண்டுமே தேவைப்படுது நம்ம உடம்புக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல நல்ல உறுப்பு இருக்கு, கெட்ட உறுப்பு இருக்கு. நம்ம உடம்புல இப்போ நம்ம சாப்பாடு வந்து வாய் வழியா எடுக்கிறோம், அந்த மலக்கழிவுகள் வந்து கீழே ஆசன வாய் வழியா வெளியேற்றுறோம். அப்ப நமக்கு ஒரு உறுப்பு பார்த்தா தூய்மையா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், ஒரு உறுப்பு பார்த்தா கழிவு மண்டலமா வச்சுக்கிறோம். அப்ப நம்ம ஒரே உடம்புல கழிவு மண்டலம் இருக்கு, உள்ள செலுத்த வேண்டிய தூய்மையான இடமும் இருக்கு. ஆனா இங்க தூய்மை கழிவு அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் தான் பிரிச்சு பாக்குது, ஆனா பாடியில ஒரே இடத்துல தான் இருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா, அது உள்ள போகும்போது தானே சாப்பாடு, அப்புறம் அது உள்ள போய் குடல்ல தங்கும் போது மலம் அல்லவா. அந்த மலம் நம்ம குடலுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நமக்கு தெரியறது இல்லை. அந்த மலம் வந்து குடல இருந்து வெளியே வரும்போது அது அசுத்தம்னு தெரியுது, அப்பதான் அதுல அருவறுப்பு வருது. ஆனா அது நம்ம குடலுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் நமக்கு அருவறுப்பு வர்றது கிடையாது. அந்த மலம் வந்து நம்ம குடலுக்குள்ளேயே தான் இருக்கும், ஆனா அந்த குடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மலத்தின் மீது ஒரு முகச்சுளிப்போ அருவறுப்போ எதுவுமே இல்லை. ஆனா அது நம்ம மலக்குடல இருந்து வெளியே வரும்போது மட்டும்தான் அதுல இருந்து வரக்கூடிய வாசனையினால நமக்கு அருவறுப்பும் அது வேண்டாத ஒரு பொருளாவும் பாக்குறோம். ஆனா அது வேண்டாத ஒரு பொருளா நம்ம பாக்குற மனோபாவம் என்ன, அது வேறாக பிரியும் போது தானே நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது பிரிவினையா தெரியல. பாத்தீங்களா, நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறேன் தெரியுமா, அத்வைதத்தை எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. அதாவது ஒரே விஷயம் இருக்கு, அதை பிரிச்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு பேதமை வருது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது கெட்டது, இது சரி இது தவறு அப்படிங்கிற இருமைகள். ஆனா அதை நீங்க கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற மலம் வந்து அப்போதைக்கு அது அருவறுப்பா தெரியல, ஆனா வெளியே வரும்போது அருவறுப்பா தெரியுது. அப்ப இதுதான் நமக்கு மைண்டினுடைய பிளே. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா இது எல்லாமே மனசனுடைய விளையாட்டு. அப்ப இது நம்ம புரிஞ்சு போயிட்டா இங்க பிரிப்பதற்கு ஒன்றும் இல்லை, இருப்பது ஒன்று மாத்திரமே, அது இருப்பு மாத்திரமே. அப்ப இந்த நிலை நமக்கு கை கூடிட்டா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னுள் இருக்கிறது, என்னுடைய வைபவம் இது அப்படின்னு புரிஞ்ச பிறகு நாம இதுல அடையறதுக்கு என்ன இருக்கு? அப்ப பற்று வருமா? தானாவே பற்று போயிடும். ஏன்னா பற்றுவதற்கான இரண்டாவது பொருள் இல்லை இல்லையா. இப்ப நான் வந்து என்னுடைய கை என்னோட இருக்கிற வரைக்கும் நான் பற்ற மாட்டேன், அது துண்டாய் வெளியே விழுந்தாதான் ஐயோ என்னுடைய கைன்னு பற்றுவேன். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் எனக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா பற்ற மாட்டேன், அது வெளியே இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா பற்றிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு வேறாக இருக்குது, அதுல பணம் இருக்குது, அதுல நகை இருக்குது, அதுல அது இருக்குது இது இருக்குதுன்ட்டு எதையாவது ஒன்ன பிடிக்கிறதுக்கு மனசு தேடிக்கிட்டே இருக்கும். இதுதான் மனதனுடைய போக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸை இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இதனுடைய வித்தியாசத்தையும் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி உதாரணமா நமக்கு நினைவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கயிறு இல்லாம பாம்பு இல்லை, அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பாம்புங்கிற ஒரு உருவத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டோம், எதனால? கயிறை பார்த்து. அது மனதின் கற்பிதம். ஆனா மனசு என்ன பண்ணிடுச்சு, கயிறு இருக்கிறதுனால பாம்பு இருக்குதுன்னு பயந்துகிட்டு அந்த பக்கம் போகாம இருந்தது. ஆனா விசாரணை பண்ணி பார்த்த பிறகு அங்க பாம்பு இல்லை, கயிறு தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவான பிறகு பயம் போயிடுச்சு. அப்ப என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, வெறும் கயிறு தான் அங்க கிடக்கிறத பாம்பா மாத்திக்குச்சு இந்த மனசு. அது மாதிரி இங்க இருப்பாகிய இறைவன் மட்டும்தான் இருக்குது, சத்து மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் இதன் மீது உலகம் என்பதை ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த உலகம் இருக்கிறது இருக்கிறதுங்கிறது மனசு இப்படி தடுமாறுது. ஆனா விசாரித்து பார்த்தா அங்க எப்படி கயிறு மாத்திரமே இருக்குது பாம்பு இல்லையோ, அது மாதிரி இங்க சத்து மாத்திரமே இருக்கிறது உலகம் இல்லை. அப்ப உலகம் இல்லைன்ன உடனே உங்களுக்கு திருப்பி மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்ப எப்படிங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, நான் திருப்பியும் அதே தான் சொல்றேன், அப்படி பார்க்காதீங்க, அது நீங்க தான் ஒட்டுமொத்த உடம்பா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாத பொருளே இல்லையே. உங்க உடம்புல இருக்கிற பல செல்களை வந்து நீங்க பிரிச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த ரைட் சைடுல இருக்கிற இந்த செல் இது, லெப்ட் சைடுல இருக்கிற செல் இந்த செல் இது, அப்புறம் எனக்கு இந்த இடத்துல இந்த உறுப்பு இருக்கு அந்த இடத்துல அந்த உறுப்பு எல்லாம் பிரிச்சு பார்த்தா நீங்க தினசரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு முழு மனித உடலா உங்களை நீங்க எப்படி அபிமானிக்கிறீங்களோ அது மாதிரி உங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஈஸ்வரன் அபிமானிக்கிறான். அந்த ஈஸ்வர நிலைக்குள்ள நீங்க போய்க்கணும். அப்படி போயிட்டா இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்குள்ள இருக்குது இல்லையா, அப்பதான் உங்களுக்கு இந்த உலகம் எனக்கு வேறாக இல்லை, நானே இந்த உலகமாக இருக்கிறேன்னு புரிஞ்சு போயிட்ட பிறகு அங்கு அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா தனி ஜீவனாக இருந்து கொண்டு அஜ்ஞானத்தினால நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, ஈஸ்வரன் வேறு என்ற பிரிவினைகளினால இது போன்ற பேதமைகளை உண்டாக்கி கொண்டு நீங்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலே சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறோம்ங்கிறத இங்க நினைவூட்டுறாங்க நம்ம ரிஷிகள். அதுக்கு நம்ம மகான்கள் சொல்லுகின்ற இந்த விஷயத்த சூன்யவாதிகள் வந்து அவங்க விஷயத்தோட பொருத்தி பார்க்கறாங்க. ஆனா பொருத்தி பார்த்தா அது செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, இங்க நம்முடைய ரிஷிகள் வந்து அதிஷ்டானமா இருக்கின்ற இருப்பின் மீது எதை வேணாலும் ஏற்றலாம், ஆனால் பௌத்த மத துறவிகள் சொல்வது போல இல்லாமையின் மீது எதை ஏற்ற முடியும்? ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலே எதை போய் இருக்கிறது என்று சொல்ல முடியும்? அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது. மிகப்பெரிய ஒரு தவறை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இதுதான் மதங்களுக்கு உள்ள வித்தியாசம். அதாவது சனாதன தர்மத்துக்கு எதிராக தோன்றிய எல்லா மதங்களும் தோன்றி மறைந்து போயின, ஆனால் என்றென்றும் அழியாமல் இன்று வரை எது இருக்கிறதோ அதுதான் சனாதனம். சனாதனம் அப்படின்னா என்றும் அழியாததுன்னு பேரு. சனாதன தர்மம் மட்டும் என்றைக்கும் அழியாது, ஏன்னா அது ஆத்மா. சனாதன தர்மம் அப்படின்னாலே அது ஆத்மாவை தான் குறிப்பிடுது, இருப்பு தான் குறிப்பிடுது. அப்ப அந்த இருப்பானது என்றும் அழியாதது, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் வந்து சொன்ன இந்த சப்ஜெக்டை நம்ம இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இடையில எத்தனை மதங்கள் வந்து போயிடுச்சு, எத்தனையோ மதங்கள் வந்தது. சாங்கியம் வந்தது, வைசேசிகம் வந்தது, இது மாதிரி நிறைய மதங்கள், பௌத்தம், சமணம். இப்ப சமண மதம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. எங்கேயோ வடநாட்டுல ஒரு சிலர் மட்டும்தான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, மகாவீரரை வழிபாடு பண்றாங்க. அப்ப இது மாதிரி மதங்கள் வந்து எங்கெங்கயோ தோன்றி எப்படியோ மாறி எல்லாம் வந்த இடம் தெரியாம மாறி போச்சு. ரெண்டாவது, அந்த சமயங்களை மதங்களை தோற்றுவித்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இப்ப புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா கௌதம புத்தர், சமண மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மகாவீரர், கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ, இப்படின்னு நம்ம எதையாவது ஒருத்தர் சொல்லலாம். ஆனா நம்முடைய சனாதன தர்மத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொன்னா யாராவது சொல்ல முடியுமா? நம்ம இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா யாராவது பேர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா இது தோற்றி வைக்கப்படவே இல்லை, இது யாராலும் உருவாக்கப்படவே இல்லை. ஏனென்றால் இதுதான் இருக்கிறது, இது உருவாக்கப்பட்டது கிடையாது, இதன் மீது இங்க எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பேஸ்மெண்ட்டுங்க. இது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. நாம் அதனாலதான் என்ன சொல்றோம், பேஸ்மெண்ட்டுக்கு வாங்கங்கிறோம். அஸ்திவாரம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டது எது வேணா இருக்கட்டும், அது கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், எந்த மதங்களாக இருந்தாலும் அது இந்த சனாதன தர்மத்தின் அடித்தளத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டுதான் இந்த உலகத்திலே கொடுக்க முடியும். இங்கிருந்து தான் எல்லாம் எடுக்கப்பட்டது. அப்ப இங்கிருந்து எடுக்கப்பட்டதை வேணா மாத்தி மாத்தி சொல்லலாம், அவங்கவுங்க பாணியில சொல்லலாம், அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம், நாட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம், மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். ஆனா விஷயம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான், அது இருப்பு மாத்திரமே, சத் மாத்திரமே அப்படிங்கறது நம்முடைய ரிஷிகள் இந்த இடத்துல நினைவுபடுத்துறார். அதைதான் இங்கேயும் சொல்றார். அப்போ இங்க நிதித்தியாசனமா நம்ம இந்த 30வது செயல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடித்தளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு பயிற்சி நம்ம எடுத்துக்கணும். நிதித்தியாசன பயிற்சி என்னன்னா, பேஸ்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அனுபவம் உங்களுக்கு தோன்றினாலும் சரி, அதாவது உடம்பு அல்லது மனசு, இந்த உலகம் அப்படின்னு எந்த அனுபவம் உங்களுக்கு உடனடியா தோன்றினாலும், உடனே மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, இது எதன் மீது தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப நான் சொல்றது வந்து நிதித்தியாசன பயிற்சி. அதாவது உங்களுக்கு இந்த உலகம்ங்கிற ஒரு அனுபவம் தோன்றினாலும் சரி, அல்லது மனசு வந்து எதையாவது ஒன்று பற்றுனாலும் சரி, அல்லது இந்த உடல் தான் நான் என்ற ஒரு அபிமானம் உங்களுக்கு வந்தாலும் சரி, இந்த மாதிரி எது வந்தாலும் உடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டியது என்னன்னா, இவ்வாறு தோன்றுகின்ற இந்த உடல் எதன் மீது தோன்றுகிறது, இவ்வாறு எழுந்திருக்கின்ற இந்த எண்ணம் எதன் அதிஷ்டானத்தில் எழுந்தது, இவ்வாறு காணப்படுகின்ற இந்த உலகம் எதன் அடித்தளத்தில் இருக்கிறது, இந்த கேள்வி மட்டும் கேளுங்க, என்ன பதில் கிடைக்கும் தெரியுமா? என்றும் மாறாத இருப்பு ஒன்று இருக்கிறது, அந்த இருப்பினாலே தான் இது எல்லாம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பதில் உள்ளிருந்து வரும். அதுதான் நீ, தத்துவமசி. அப்ப இந்த இடத்துல நாம இதை புரிஞ்சுக்கணும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னிருப்பு தான் இங்க எல்லாவற்றையும் காட்டி கொண்டிருக்கு. அது உடலாக காட்டலாம், மனசாக காட்டலாம், இந்த உலகமாக காட்டலாம், ஆனா அதற்கெல்லாம் அதிஷ்டானம் தன்னிருப்பு, இருப்பு மாத்திரமே, சத்து மாத்திரமே அப்படின்னு இங்க சாஸ்திரம் ரொம்ப ஆழமா புரிய வைக்குதுங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு நிதித்தியாசன பயிற்சி இந்த செயல் பொறுத்த வரைக்கும், இந்த 30வது செயல் பொறுத்த வரைக்கும். அடித்தளம் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் நீங்க. அந்த அடித்தளத்தின் மீது எது வேணா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், அது உடலாக இருக்கலாம், எண்ணங்களால் எழுந்த மனமாக இருக்கலாம், அல்லது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே கூட இருக்கலாம். எப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மனதின் எண்ணங்கள் தான். அதாவது நீங்க ஒரு எண்ணம் நானுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வெளிப்பட்ட மறுவினாடி இந்த பிரபஞ்சம்ங்கிறதே உங்ககிட்ட வந்துடும். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே விரிவா விளக்கமா பேசியிருக்கிறேன். இந்த மனசு வந்து ஒரு எண்ணம் நானுங்கிற எண்ணம் வெளியே எழுந்த மறுவினாடி, இது என்னுடைய பேனா, இது என்னுடைய பென்சில், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய கணவர், அப்படி என்னுடைய குழந்தைகள், எப்படி எதையாவது ஒன்று பற்றும். அப்ப இந்த பற்று தான் அந்த விஷயத்துல சிக்க வச்சிடுது, நம்மளை மாட்ட வச்சிடுது. அப்ப இது நமக்கு புரிஞ்சா போதுங்க, இங்க நம்ம எங்க நான் என்ன அதிஷ்டானத்துல இருக்கிறேன், என்னுடைய ரியாலிட்டி என்ன, என்னுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அதுதான் ஐஆம்னஸ், என்னுடைய இருப்பு இங்கு எல்லாமாக இருக்கிறது. அப்ப நான் இருப்பதினால் இங்கு சூரியன் இருக்கிறது, நான் இருப்பதினால் இங்கு சந்திரன் இருக்கிறது, நான் இருப்பதினால் இந்த பூமி உருண்டை இருக்கிறது, நான் இருப்பதினால் இந்த பூமியில் இத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது. அப்ப எல்லாம் என்னுடைய இருப்பு அப்படின்னு நம்ம உணரும் போது இங்கு என்ன பேதமை வரும், இங்கு எது உயர்வு தாழ்வு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப இத்தனையும் என்னுடைய இருப்பிலே இருக்கிறது. ஆனால் இந்த இருப்பை நீங்க மாத்த வேண்டியதில்லை, மாத்துறது ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புல எனக்கு இது ஏன் கீழே கழிவு மண்டலமா வேலை செய்யுது, அது ஏன் மேலே இன்புட்டா வேலை செய்யுது, அப்ப இதெல்லாம் மாத்தி வைக்கலாமா, நீங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அது அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கிட்டீங்கல்ல. இப்படிதான் இது நடக்கும், இப்படிதான் இந்த கையினுடைய வேலை எடுக்கிறது தான், காலினுடைய வேலை நடக்கிறது தான், வாயினுடைய வேலை பேசுறது தான் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த கடமையை அது செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த உடல் உறுப்புகள்ல நீங்க ஒரு நாளும் மாற்றம் செய்ய முயற்சி செய்ய மாட்டீங்க, என்றைக்குமே செய்ய மாட்டீங்க. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அதனுடைய நீதிக்குள்ள இயங்கிட்டு இருக்குதான், அதை ஒன்றும் நீங்க மாற்றம் செய்ய முயற்சி செய்ய வேண்டாம்ங்கிறனார். ஏன்னா அதுதானே உண்மை, ஒருத்தர் கொள்ளையடிக்க வந்திருக்கிறானா அவன் கொள்ளையடிக்கத்தான் வந்திருக்கிறான், ஒருத்தர் கொலகாரனா இருக்கிறானா அவன் கொலகாரனா தான் வந்திருக்கிறான், அவனுடைய வேலையை அவன் செய்வான், உங்க வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துல எதற்காக இங்க ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டிருக்கோ அந்தந்த நீதிக்குள்ள அது இயங்கிட்டு இருக்கோம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது வேற வேறையா தெரியலாம், அந்த தோற்றம் தான் அது, ஆனா இருப்பின் இடத்திலே அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டா இங்க இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் ஏன் இப்படி கீழ்நிலை வேலை செய்யறான், அவன் ஏன் நல்லவனா மேல்நிலை வேலை செய்யறான் அப்படின்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நியதிக்குள்ள இருக்கு, அப்படித்தான் அது இயங்கும், அதுக்காக தான் அது வந்திருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை அப்படியே அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க சாட்சி. அப்ப இதுதான் மைண்டினுடைய அப்டேஷன் லெவல்னு நான் சொல்றேன். அப்டேஷன் லெவல் என்னன்னா இங்க எதையுமே மாத்தக்கூடாது, யாரையுமே திருத்தக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை மட்டும் பார்க்கணும் சாட்சியா. ஏன்னா அதுதானே நம்ம ரியாலிட்டி, நம்ம சோர்ஸே அதுதானே. நம்ம வந்து இந்த படைப்பையே நம்ம கண்ணாடியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது தோற்றம்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு அந்த தோற்றத்துல என்ன போய் மாடிஃபை பண்றதுக்கு இருக்கு, அதை அப்படியே பார்க்கற மட்டும்தான் நம்ம வேலை. அது மாதிரி பார்க்கறது தான் ஞானிகளுடைய வேலை. அதுல மாற்றம் செஞ்சான்னா அவன் அஜ்ஞானி, மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறான் பாருங்க அவன் அஜ்ஞானி. அப்ப அதனால இங்க அவரவர்கள் அவரவருடைய வினை பயன்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு யாரையும் யாரும் மாற்றுவதற்காக வரவில்லை, அந்த மாற்றம் நியதிக்குள் இருந்தால் மட்டுமே அந்த மாற்றம் நிகழும். அப்ப அந்த மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு அங்க திறக்கப்பட்டால்தான் அந்த பாதை திறக்கும். அப்ப அதற்கான பகுத்தறிவு பரிமாணம் வந்தால் மட்டும்தான் அவன் மனிதனாகவே பிறக்க முடியும். மனிதனாகவே பிறந்து விட்டால் மட்டும் போதாது, அந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் புரிந்து கொண்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைவதற்கும் அவன் முயற்சி எடுக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் அவரவர்களுடைய தனித்துவமான அனுபவங்கள் தானே தவிர, நாம சொல்றதுனால ஒருத்தன் மாறிடுவான் அப்படின்னு நம்ம என்றைக்கும் நினைக்கவே கூடாது, அப்படி நடக்கவும் நடக்காது. அது அவரவர்கள் வினை பயன், அவரவருடைய வாழ்க்கை, அது நாம வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுங்க. இந்த உலகத்தை அப்படியே சாட்சியா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம், அதுதான் ஞானிகள் இங்க சொல்லித்தராங்க. அப்ப நீங்க நிதித்தியாசனத்தை செய்ய வேண்டிய அடித்தள பயிற்சி, அதாவது அடித்தளம் எது, பேஸ்மெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இருப்பு. அந்த இருப்பு வேற எங்கேயோ இல்லை, அதுதான் நீங்க. திருப்பி எங்கேயோ போயிடக்கூடாது, அடித்தளத்துல நான் ப்ராக்டிஸ் பண்றேன் இருப்பு எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைச்சு கூடாது. அந்த இருப்பே நீங்க தான், நீங்க இருக்கிறதுனால இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்க இருக்கிறதுனால இந்த உடல் வந்திருக்குது, நீங்க இருக்கிறதுனால இந்த மனசு வந்திருக்குது, நீங்க இருக்கிறதுனால இந்த உலகம் வந்திருக்குது. இது புரிஞ்சுட்டா இந்த செயலினுடைய முழு பொருள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இங்க என்ன நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னா, தோன்றுவது மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் அடித்தளமாகிய நான் மாறுவதே இல்லை. இதுதாங்க நம்ம உறுதி செய்ய வேண்டிய உண்மையான வார்த்தை. அப்ப இங்க நான் அப்படிங்கிற தன்னுணர்வு வந்து பேஸ்மெண்ட்டுங்க, அதுதான் என்னுடைய இருப்பு, அதுதான் அயம்னஸ். அப்ப நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் என் மூலமாக தோன்றுவது மாறலாம், ஆனால் நான் என்றும் மாறாதவன். அப்படிதான் இங்க இருப்பு இருந்துட்டு இருக்கு. சத்து வந்து மாறுவதே கிடையாது, அதுதான் நீங்க. நீங்க என்றும் மாறவே முடியாது, ஏன்னா மாறாததுதான் சத்து, மாறிக்கொண்டே இருப்பது மனசு. மாறாததுதான் அறிவு, மாறிக்கொண்டே இருப்பது மனசு. அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப அறிவின் அதிஷ்டானத்திலே இங்கு மனம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மனதில் எண்ணங்கள் எழுந்திருக்கலாம், எண்ணங்கள் மாறலாம், அது என்ன வேணா இருக்கலாம், ஆனா அறிவு அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற சாட்சி மாத்திரமே. அப்ப இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கு எல்லாமே அந்த அறிவின் அதிஷ்டானத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதனாலே இது எல்லாம் மாயை அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா அது என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்பது தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாயையை கண்டு மனம் மயங்க வேண்டியது இல்லை, அது என்னுடைய வைபவம் என்று புரியும். அப்ப அத்வைதம் என்றது இங்க உலகத்தை மறுப்பது கிடையாது, அந்த அடித்தளத்தை உறுதி செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அனுபவங்கள் வரவும் போகவும் செய்யும், ஆனால் அவற்றை எல்லாம் தாங்குகின்ற இருப்பு மட்டுமே உண்மையில் இருக்கிறது என்பது புரியும். அப்ப இதுதான் இங்க நம்ம உபதேசமா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இங்க இந்த புரிதல் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய அச்சத்தையும் சந்தேகத்தையும் வேரோடு கலைந்து விடும் என்று இந்த 30வது செயலில் பார்க்க முடிகிறது. அப்ப இதுக்கு ஒரே ஒரு வரியில நாம ஒரு சித்தாந்த வரி சொல்லணும்னா, அந்த அடித்தளம் இல்லாமல் மாயை கூட இல்லை, ஆகவே அடித்தளமாகிய சத்து எதுவோ அதுவே நான் அப்படின்னு நீங்க உணர்கிறது தான் இங்க இந்த செயலினுடைய ஆழமான உட்கருத்து என்று பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 31. சத் ஆசித் இது சப்தார்த்த பேதே வைகுண்யம் ஆபதே அபேதே புனருக்திகி சியான் மைவம் லோகே ததேச்சனார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாத்திரமே இருந்தது அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது இல்லையா, அதுல சத்து மற்றும் இருந்தது அப்படின்னு ரெண்டு சொற்களுக்கு வேறு வேறு அர்த்தங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு இரட்டைத்தன்மை ஏற்படும், அதாவது துவைதம் உண்டாகும். அதே சமயம் இரண்டும் ஒரே அர்த்தம் என்றால் அது மீண்டும் சொல்வது ஆகிவிடும். ஆனால் உலக வழக்கில் இவ்வாறு நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று இந்த செயலில் புரிய வைக்கிறார். அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு வித்யாரண்யருடைய கருத்தை நம்ம ஆழமாக கவனித்து பார்த்தோம்னா, சத்து மட்டும் இருந்தது அப்படின்னு உபநிஷத் சொல்லுது. உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசங்களை எல்லாம் உபநிஷத்து தான் எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணுது. அப்ப சத்து இருந்ததுன்னு சொல்லும்போது, சத்து அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருந்தது என்ற இன்னொரு வார்த்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இரண்டும் தனித்தனி பொருள்கள் இருப்பதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது இருமைகளால துவைதமா மாறிவிடும். அப்போ இரண்டும் ஒன்று அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தேவையற்ற ஒரு சொல்லாகவும் தெரியும். ஏன்னா சத்து அப்புறம் இருந்தது அப்படின்னு ரெண்டையா நீங்க பார்க்கணும் அப்படின்னு அவர் பிரிச்சு சொல்லி, ஆனா உலக மொழி நடைமுறையில நம்ம உலகத்துல நம்ம பேச்சு வழக்கில நடைமுறையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், சத்து இருந்தது அப்படின்னா ஒரு இருப்பு இருக்கிறது, ஒரு இருப்பு இருக்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இருப்புனாலே அது இருக்கிறதுன்னு தான் அர்த்தம், அதுக்கு பின்னாடி இருக்கிறதுங்கிற ஒரு வார்த்தை தேவையே இல்லை. ஆனா நாம அத புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்றத இரண்டு வார்த்தைகளை நம்ம பொருள்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆகவே இங்க அதை வைத்து கொண்டு இங்க இரண்டு விஷயங்கள் இருப்பதாக கூட நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது துவைதத்தை உருவாக்கி விடும். ஆனால் இங்க துவைதத்தை உருவாக்குவது அல்ல, அது ஒரு புரிய வைக்கின்ற ஒரு வார்த்தை சொல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க வித்யாரண்யர் இந்த செயலில் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப நம்ம இந்த இடத்துல அந்த உபநிஷத் வார்த்தையை நம்ம திருப்பி ஆராய்ந்து பார்த்தோம்னா, சத்து இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டா, சத்துனாலே இருப்பு அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் எதுக்கு இருந்ததுன்னு ஒரு வார்த்தையை கூட சேர்த்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டும். ஆனா அது புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை, ஆனா நீங்க அந்த சத்துங்கிற ஒரு வார்த்தை தான் சத்தியமான வார்த்தை, அந்த ஒரே வார்த்தையில இருப்பது அப்படிங்கிறது அடங்கி தான் இருக்குது. ஆகவே நீங்க அதை பிரிச்சு கூட பார்க்க வேண்டாம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அத்வைதத்தை வந்து இங்க ரிஷிகள் நிலைநாட்டுகிறார்கள் என்பதை இந்த செயலில் புரிய வைக்கிறாரு. இந்த செயலில் புரிய வைக்கிறது என்னன்னா, இங்க இரண்டற்றது அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ரிஷிகள் கூட அந்த வார்த்தைகள்ல கூட இரண்டு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப கிளியரா இருக்காங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. ஏன்னா நம்ம எப்படியாவது ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டு மடக்க பார்ப்பாங்க இல்லையா பூர்வ பட்சிகள், அப்ப அவங்க எப்படி மடக்கினாலும் அதுல மடங்காத மாதிரி நம்முடைய ரிஷிகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க வித்யாரண்யர் வந்து விளக்கம் கொடுத்து இந்த ஸ்லோகத்துல சத்தாசித் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல வருது, அந்த உபனிஷத்து வாக்கியத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆசித் அப்படின்னா இருந்தது என்று நம்ம பொருள் கொண்டுட்டாலும் கூட, சத்துங்கிறது ஏதோ ஒரு புதிய பொருள் என்பதாக மாற்றி புரிந்து கொள்ளாம அந்த சத்து மட்டும்தான் இருந்தது என்பதை கூட இருப்பு ஒன்றே உண்மை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மொழி வழியாக சுட்டி காட்டப்படுகிறது என்பதாகத்தான் பார்க்க வேண்டும் என்று இங்கு நிரூபணம் செய்கிறார்கள். அப்போ அத்வைதத்தில் இது துவைத வாக்கியம் கிடையாது, இது புனருக்தி அல்ல, இது அனுபவத்தை சுட்டுகின்ற உபதேச வாக்கியம் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்க வித்யாரண்யர் விளக்கம் தருகிறார் என்று நாம் இந்த செயல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதாங்க நாம் இந்த செயல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நீங்க இந்த செயல் எல்லாம் எப்படி ரொம்ப ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ரிஷிகளும் எப்படி இருந்திருக்கிறாங்க, அந்த ரிஷிகள் சொன்னக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய வித்யாரண்யர் போன்ற ஞானிகளும் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க, ஒரு வாரத்தை கூட தப்பு வராத மாதிரி அவங்க அதுல ஞானத்தோடு இருந்திருக்கிறாங்க. அதை எடுத்து விளக்கம் கொடுக்கும் போது கூட அந்த விளக்கத்துல கூட தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல விவேகத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகா ரிஷிகளாக நம்முடைய ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னா அவ்வளவு ஒரு பிரைட்னஸ் ஸ்டேஜஸ் இருந்தது நம்முடைய பாரத தேசத்துல. நம்முடைய பாரத தேசத்துல வந்து பயங்கரமான புத்திசாலிகள் எல்லாருமே, அதாவது பண்டைய ரிஷிகளை சொல்றேன், இன்றைக்கு இருக்கிறவங்களை நான் சொல்லல, பண்டைய ரிஷிகள் எல்லாருமே பயங்கரமான புத்திசாலிகள். ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை ஆராய்ந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி அப்புறம் இந்த உலகத்துக்கான அத்தனை உபகாரங்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானிகளுடைய வைபவம் தான் இந்த பாரத தேசம். அப்ப இந்த பாரத தேசம் தான் எல்லா தேசத்துக்கும் முன்னோடி. அதனாலதான் நம்முடைய பாரத தேசத்துலதான முதல் முதல் யூனிவர்சிட்டி இருந்தது. நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து இந்த உலகத்துல எந்த பகுதியிலையுமே யூனிவர்சிட்டி கிடையாது, நம்முடைய பாரத தேசத்துல தான் முதல் முதல் யூனிவர்சிட்டியே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நீங்க நம்முடைய ரிஷிகளுடைய பவர் பார்த்துக்குங்க. அப்ப நம்முடைய ரிஷிகள் கிட்ட இருந்துதான் இந்த பல விஷயங்கள் மற்ற தேசங்களுக்கு பரவியதுங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த உலகத்துல தோன்ற மகான்கள் எல்லாம் எங்க தோன்றினார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா, கௌதம புத்தரும் இந்தியாவில் தான் தோன்றினாரு, மகாவீரரும் இந்தியாவில் தான் தோன்றினார். அப்ப எத்தனை மதங்கள் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டாலும், ஏன் இன்னும் கபிலர் வேற வேற பராசுரர் நிறைய ரிஷிகள், அதாவது மகான்களிலே வந்து பல மதங்களை உருவாக்கியவர்கள் வியாசர் இப்படின்னு எத்தனை மகான்கள் வேணா எடுத்துக்கோங்க, எல்லாரும் நம்முடைய பாரத தேசத்தில் தோன்றியவர்கள் தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வித்து இருக்கு இல்லையா, ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையிலிருந்து வெளிப்படுகின்ற விருட்சம் இருக்கு இல்லையா, விருட்சம்னா மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்திலிருந்து வருகின்ற விதைகள் எல்லாம் அந்த விதையின் தன்மையில் தான் வெளிப்படும், அந்த விதைக்கு வேறாக மாற்றம் அடையவே அடையாது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு அருமையான டாபிக்கு, இதை பேசிடுறேன் இந்த செயல்ல. அதாவது இப்ப வந்து ஒரு அரச மரம் இருக்கு நம்ம கிட்ட, அந்த அரச மரம் ரொம்ப பழமையான மரம், அது ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் மரம், அதை எடுத்து ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையில அந்த மரத்தை பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமா பறந்து நல்ல இலைகளை விட்டு கிளைகளை விட்டு அப்படியே செழிப்பா இருக்குது, பச்சை பசேல்ட்டு அவ்வளோ அழகா இருக்கு அந்த மரம். அதுல இருந்து ஒரு விதை வெளிப்படுதுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும், அந்த மரத்திலிருந்து வர்ற விதைகள் பூரா அதே மாதிரி தன்மையில் இருக்கும். அந்த மரத்தினுடைய விதைகளை சாப்பிட்டு பறவைகள் எல்லாம் பறந்து போய் பல இடங்கள்ல எச்சமிடும். அப்ப எச்சமிட்ட உடனே அதனுடைய புளிக்க வெளியே வந்து விழுந்து அங்க பூமிக்குள்ள போய் அங்க ஒரு அரச மரம் வரும், அதுவும் அதே மாதிரி இருக்கும். அப்ப ஒரு விதையிலிருந்து வெளிப்பட்ட இன்னொரு மரமும் அதே மாதிரி இருக்கும், மாறவே மாறாது. அப்படிதான் நம்முடைய பாரத தேசத்துல பண்டைய ரிஷிகளுடைய விதையில வெளிப்பட்டவர்கள் எல்லாம் இப்படி விவேகிகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஏன் மாற்றம் நடந்தது தெரியுமா, நம்முடைய பாரத தேசத்துல விதையில மிக்சிங் நடந்துருச்சு, ஹைபிரிட். இப்ப வந்து மரபணு மாற்றம் செய்யறோம் இல்லையா, மரபணு மாற்றம்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்பதான் அதெல்லாம் வந்து பாப்புலாரிட்டி பண்ணிருக்கோம், அப்பயே அதெல்லாம் நடந்திருக்கு, அது வந்து பப்ளிசிட்டி ஆகல. இப்ப வந்து நமக்கு சயின்ஸ் வந்ததுனாலையும் மீடியா வந்ததுனாலையும் நமக்கு மரபணு மாற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இப்ப ஒரு கத்திரிக்காய் விதையை எடுத்து இன்னொரு கத்திரிக்காய் விதையோட மிக்ஸ் பண்ணி ஒரு புது கத்திரிக்காய் உருவாக்குவான், ஒரு தக்காளி விதையை எடுத்து இன்னொரு தக்காளி விதையோட மிக்ஸ் பண்ணி ஒரு புது தக்காளி உருவாக்குவான், இதெல்லாம் மரபணு மாற்றம். இது மாதிரி நம்ம என்ன நடந்ததுன்னா, நம்முடைய பாரத தேசத்தினுடைய வித்தாக இருந்த விவேகிகளாக வாழ்ந்த நம்முடைய பண்டைய ரிஷிகளோட மற்ற தேசத்தவர்கள் கலந்தார்கள். இப்போதான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். நம்முடைய பாரத தேசம் ஏன் அந்த புனித தன்மையை இழந்தது அப்படின்னு சொல்ல போனா, அந்த ரிஷிகளுடைய வாழையடி வாழையா அந்த விதையில வந்தவங்க எல்லாம் நல்லா அருமையா இருந்தாங்க, பண்டைய ரிஷிகள்ல எந்த குறையும் இல்லை, அதுல இருந்து வந்த ரிஷிகள்லயும் எந்த குறையும் இல்லை. அவங்க வித்தெல்லாம் அருமையா இருந்தது, அந்த விதை அந்த விதை அடுத்தடுத்த விதை அப்படியே அதே பவர் அதே அவுட்புட் அதே ஞானம் அதே தெளிவு அதே தேஜஸ் அப்படி ஒரு அற்புதத்தை நம்ம பாரத தேசத்துல பார்த்தாங்க. ஆனா நாளடைவில் மாற்று மதத்தினரோட மாற்று தேசத்தவரோட இனப்பெருக்கம் நடந்தது, வேறு வேறு நாட்டினரோட கலப்பிடம் கொண்டார்கள். அப்ப அதனால என்னாச்சு, மிக்சிங் ஆயிடுச்சு. பாரத தேசத்துல தான் அவன் பிறந்திருப்பான், ஆனா ரியல் ரிஷியினுடைய வித்து இல்ல, வேற ஒருத்தரோட சேர்ந்துட்டான். வேற ஒரு பெண்மணி ஆசைப்பட்டு அந்த பெண்ணோட உடல் உறவு கொண்டு அந்த பெண்மணி பெத்த பையனுக்கும் அதுவும் மிக்ஸ் ஆகும் போது விதை மாறிடுது, குவாலிட்டி மாறிடுது, அந்த சீடனுடைய குவாலிட்டி மாறுது. அப்ப அப்படியே மாறி மாறி இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியர்கள் அதாவது மற்ற தேசத்தவர்கள் நம்ம பாரத தேசத்துல வந்தாங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க, அப்புறம் கிரேக்கர்கள் வந்தாங்க, பல தேசத்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்துல வந்துட்டாங்க, நீக்ரோஸ் வந்தாங்க. அப்ப எல்லாமே மிக்சிங் ஆகி இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்சிங்ல தான் இருக்கும். உண்மையா நம்ம பண்டைய ரிஷிகளுடைய சீடு இருக்கான்னா எங்கேயும் ஒன் ஆர் டூ தான், ரேரா தான் இருக்கும். ஏன்னா அந்த கலாச்சாரம் அந்த இது கலக்காம, இதை வந்து பகவத்கீதையும் பேசும், அது வந்து அந்த கலப்பினம் உண்டானால் அங்க அழிவு வரும்னு சொல்லி பகவத்கீதை பேசும். அப்ப உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனே நம்ம கேரக்டர்ல இருந்துகிட்டு அப்ப வந்து வேற ஒரு இதெல்லாம் நீங்க ஜாதியை பாக்குறீங்களா அதை பாக்குறீங்களான்னு அப்படி நம்ம பாக்குறோம். அது கலப்பினம்னா எப்படின்னா நீங்க ஒரு விவசாயியா பாக்கணும். இப்ப நீங்க விவசாயியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து விவசாயத்துல உங்களுக்கு ஒரு அரிசி விதை கொடுக்குறாங்க, ஒரு நெல்மணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த நெல்மணி வந்து ஒரு நல்ல பாரம்பரியமான நெல், அதை நீங்க பயிரிட்டீங்கன்னா அது பல மடங்கு போகத்தை கொடுக்கும். ஆனா இன்னொருத்தர் ஒரு நெல்மணி கொடுக்குறாரு, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா மிக்சிங் நெல்லுங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இது போட்டீங்கன்னா ஒரு 10 ஏக்கரா போட்டீங்கன்னா இத்தனை மூட்டை கிடைக்கும்னு சொல்றாரு, இந்த நெல்லை போட்டீங்கன்னா டபுள் மடங்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அப்படின்ன உடனே நீங்க ஆசைப்பட்டு இந்த நெல்மணியை போட்டு டபுள் மடங்கு எடுக்கலாம், ஆனா சத்து மாறும். நீங்க ஒரு மடங்கு போகத்துல கிடைக்கக்கூடிய அந்த அரிசியினுடைய முழுமையான சத்து வந்து இங்க டபுள் மடங்கு கிடைக்கக்கூடிய அரிசியில கிடைக்காது. அப்ப சத்து மாறுறதுனால உங்களுக்கு வெரைட்டி அதிகமான லாபம் கிடைக்கலாம், ஆனா சத்து கிடைக்காம போயிடுது இல்லையா. அதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மனசெல்லாம் இப்ப கெட்டு போனது காரணம் என்னன்னா, அந்த ட்ரெடிஷனுக்குள்ள இருந்து இந்த ட்ரெடிஷனுக்குள்ள வந்துட்டோம், மனசு கெட்டு போச்சு, கெட்டவங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டோம், அவன் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிற வழி எப்படியெல்லாம் கெடுக்கணுங்கிற வழியை பூரா சொல்லி கொடுத்துட்டான். அப்போ அந்த கெட்ட புத்தி நம்ம மனசுக்குள்ள பரவிடுச்சு. அந்த ஊடுருவல் தான், ஒருத்தரோட ஒருத்தர் ஊடுருவும் போது கலப்பினம் உருவாகும் போது அந்த கெட்ட புத்தியும் சேர்ந்து நம்ம கிட்ட வந்து அந்த கெட்ட புத்தியோட குழந்தையும் பிறந்து அதுவும் எவனை ஏமாத்தலாம், எவனை மிளகா அரைக்கலாம், எப்படியெல்லாம் கலப்படம் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிற மனோபாவம் அதிகமாகிட்டே வந்து இன்னைக்கு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா, எல்லாத்துலயும் கலப்படம், எல்லாத்துலயும் அயோக்கியத்தனம், எல்லாத்துலயும் திருட்டு பிரட்டு. அப்ப என்ன, அதுதான் மைண்டு. அந்த அளவுக்கு மைண்டு கெட்டு போச்சு, அந்த அளவுக்கு மக்களுடைய மனோபாவம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இனக்கலப்பு. அப்ப அந்த இனக்கலப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருடைய மிக்சிங். அப்ப அதை நம்ம ரொம்ப டெப்தா எடுத்துக்கணும். இது வந்து ஜாதி மதத்தினுடைய அடிப்படையில சொல்ல வரல, குவாலிட்டியில சொல்ல வரோம். அந்த குவாலிட்டி மாறி போயிடுது. அப்ப குவாலிட்டி மாறிட்டா இங்க நம்ம நல்ல அவுட்புட் எடுக்க முடியாது. தரமான அரிசி விதையை நீங்க கிடைச்சி பயிரிடும் போது உங்களுக்கு போகம் கம்மியா இருந்தாலும் அதனுடைய சத்து உங்களுடைய வாழ்நாள 120 ஆண்டுகள் வாழ வைக்கும். ஆனா தரமற்ற அரிசி விதையை நீங்க தயார் பண்ணி அது போகம் அதிகமா எடுத்து அதை நீங்க சாப்பிட வச்சு சமுதாயத்துக்கு கொடுத்தாலும் அவனுடைய ஆயுட்காலம் 60-70 தாண்டது கிடையாது. அப்ப 60-70 தாண்டதுக்கு முன்னாடியே அவனுக்கு 1000 நோய் வந்துடுது, பிபி சுகரு, அப்புறம் அது இதுன்ட்டு என்ன நோயும் வந்து அப்புறம் நோய்வாய்ப்பட்டு கேன்சரும் வந்து செத்து போறான். ஆனா 120 ஆண்டுகளும் நோய்வாயே படாம அவன் சாகவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் முதுமக்கள் தாலியில வச்சாங்க. அந்த காலத்துல ஒரு மனிதன் வந்து 120 ஆண்டுகள் ஆகி கூட அவனுக்கு உடம்புல இருந்து உயிர் போக மாட்டேங்குது, அப்பவும் அவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனா எந்த நோயும் இல்லை. என்ன அவனுடைய வயோதிகம் மட்டும்தான், அவனால முடிய மாட்டேங்குது, நடக்க முடியல, பேச முடியலங்கிற மாதிரி அவன் கிடப்புல கிடக்குறான், ஆனா அவனுக்கு எந்த நோயும் கிடையாது. அப்படிப்பட்ட 120 வயது அந்த வயசான பெரியவங்களை அன்றைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு பானை, முதுமக்கள் தாலின்னு பேரு, ஒரு 6 உயரத்துக்கு பானை செஞ்சு அவரை உயிரோடு தூக்கி அந்த பானைக்குள்ள போட்டு மண்ணுக்குள்ள பதச்சிருவாங்க. அப்படிதான் நம்முடைய பாரத தேசத்துல அன்றைய காலங்கள்ல மனிதர்கள் வந்து பிறந்தவங்க இறக்காத அளவுக்கு உடம்பு வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து 60-70 எல்லாம் தாண்டதே கிடையாது, எல்லாம் சீக்கிரமே மண்டையை போட்டுருதுங்க. ஏன்னா அத்தனை நோய், அத்தனை பிரச்சனை, அத்தனை மருத்துவமனை, எல்லாமே பிசினஸ் ஆக்கிட்டாங்க இல்லையா, பக்காவா கமர்சியல் ஆக்கிட்டாங்க, காசு பண்றதுக்கான வழிகளை நாடி நாடி ஓடுறாங்க. இது ஏன் இப்படி நடந்தது, இதுக்கு என்ன அடித்தளம்? இப்ப நான் டாபிக்கு வரேன், அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன, நிதித்தியாசன சப்ஜெக்ட் என்ன, அடித்தளம். அப்ப இதுக்கு அடித்தளம் என்னன்னா, அந்த தவறான கலப்பின பாகுபாடுகள்ல நம்ம சிக்கிட்டோம், அப்போ நமக்கு அந்த அந்த அடித்தளம் மாறி போச்சு, உண்மையான அந்த விதை மாறி போச்சு, அந்த விதையில மிக்சிங் வந்துருச்சு, ஹைபிரிட் விதை கலந்துட்டோம், அப்போ அதிகமா விளைச்சலாச்சு, ஆனா விவேகம் இல்லை. அப்ப இன்றைக்கு பாரத தேசத்துல ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தனும் புத்திசாலி இல்லை. ஏன்னா எல்லாம் மூடர்களா இந்த மாதிரி திசை மாதிரி போறாங்க. என்ன காரணம்? அந்த ரிஷி பரம்பரையில ரியலா வந்தவங்க இருக்கிறாங்களா இல்ல, எல்லாம் மிக்சிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை எடுத்துங்க நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை, நம்ம பண்ற தப்பையும் உணரக்கூடிய விஷயம். அதை நம்முடைய ரிஷிகள் சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டி இங்க ஒரே ஒரு இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்பு இடத்திலிருந்து வெளிப்பட்ட அதனுடைய வைபவம் இவ்வளவு விவகாரங்களுக்குள்ள இருக்குது, ஆனா அந்த மாறுபாடுகள் எல்லாம் மனதின் அடிப்படையில் மாற்றம் அடைந்திருக்கிறது, ஆனால் இருப்பினிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதனுடைய வைபவத்துல வெளிப்பட்ட இந்த உலகத்துல இவ்வளவு மாறுபாடுகள் ஏன் என்றால் மனதின் போக்கு அப்படிங்கறத இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லி, அப்போ இந்த செயல்படி இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இருப்பு ஒன்றே உண்மை என்பதை மொழி வழியாக இங்கு சுட்டி காட்டுவதற்காக இவ்வாறு விளக்கப்படுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்துல பொருள் புரிய வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நிதித்தியாசனத்துல நான் இருக்கிறேன் என்ற உணர்வை நீங்க கவனிக்கணும், அதுதான் உங்களுடைய அடித்தளம். நீங்க இருப்பதனால்தான் நீங்க எல்லாம் இருக்கிறது. இந்த இருப்புக்கு வேறாக வேறு எதையாவது சேர்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, எதுவும் சேர்க்க முடியாத அந்த தெளிவில் நீங்கள் நிலைத்திருப்பதுதான் இங்கு நிதித்தியாசனம். நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வில் நீங்க நின்று பழக பழக இங்க உங்களுடைய இருப்பினால்தான் நீங்க எல்லாம் இருக்கிறது என்ற வைபவம் உங்களுக்கு புரிய வரும். அது உங்களுடைய உண்மை உணர்வு. அந்த நிலையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நீங்க கடந்து வந்த பாதை உங்களை சரியா வழி நடத்தி வந்த வேலையை உங்களை முடிக்க வச்சிருக்கு. அப்ப நீங்க வந்து எத்தனையோ பிறவிகள்ல இத்தனை இந்த மாதிரி ஒரு அருமையான உடம்பு கிடைக்காம கஷ்டப்பட்டதுல இந்த பிறவியில ஒரு அற்புதமான மனித உடல் கிடைச்சி, அந்த மனித உடலினுடைய பரிமாணமாக உங்களுக்கு பகுத்தறிவு பரிமாணம் கிடைச்சி, அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை கொண்டு இங்க அத்தியாத்ம ஞான கல்வியை பிடிச்சி இந்த பிறவியை நீங்க கடந்துட்டீங்க. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு உயரிய சாதனை என்று பார்க்கிறோம். அதுதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மகான்கள் சொல்றாங்க, திருவள்ளுவரும் சொல்றாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறளும் சொல்லுது. இந்த பிறவிங்கிற பெரும் கடலை எத்தனையோ பேர் நீந்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் நீந்துவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இறைவனடி சேருவதில்லை. எதனால? அந்த தெளிவில்லாததுனால, அந்த பிறவி பயனை பயன்படுத்த தெரியாததுனால. எத்தனையோ பிறவி வரலாம், ஆனா மனித பிறவிய சரியாக பயன்படுத்த தெரியணும். அவர்கள் மட்டும்தான் பிறவி பெருங்கடலை கடக்கிறார்கள், மற்றவர்கள் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதில்லை அப்படின்னு நீங்க பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல இந்த செயலுக்கு உபதேசமா சாதகனுக்கான உபதேசம் அப்படின்னா, நீங்க உபநிஷத்து சொல்லுகின்ற உபதேசமான வார்த்தைக்கு வந்து தர்க்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது அனுபவத்தை சுட்டி காட்டுகின்ற அற்புதமான வார்த்தை என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே சொற்களை பிரித்து இங்கு துவைதத்தை உருவாக்கக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு உன்னுடைய இருப்பிலே நீ இருப்பதை உறுதி செய் அப்படின்னு இங்க ரிஷி சொல்லி கொடுக்கிறார். இங்க சாதகனுக்கான உபதேசத்துல நீ தேவையில்லாத தர்க்கத்துல ஈடுபடக்கூடாது, வார்த்தைகளுக்கான வார்த்தை ஜாலங்கள்ல மாட்டக்கூடாது. இங்க ரிஷிகள் சொல்லுகின்ற வார்த்தைகளை அந்த வாக்கியங்களை விசாரணை செய்து விவேகத்தினால விழித்து கொண்டு வந்த வேலையை முடிக்கப்பார் அப்படிங்கறதுதான் இந்த செயலினுடைய ஆழமான நோக்கம். அப்ப ஒரே ஒரு வரியில நாம் இதுக்கு சித்தாந்த விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, சத்து மாத்திரமே இருந்தது என்பது துவைதம் அல்ல, இருப்பு ஒன்றே இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதுதான் இந்த வார்த்தையின் பொருளாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க சத்து மாத்திரமே இருந்தது அப்படின்னா, இருந்ததுங்கிற ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அப்புறம் சத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க, நீங்களே ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றீங்க, அப்ப சத்து வேறையா இருந்தது வேறையா அப்படின்னு கேள்வி கேட்டு குதர்க்கமான தர்க்கவாதம் புரியக்கூடாது. ஏன்னா தர்க்கவாதிகள் வந்து இது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆகவே அவர்களுக்கு அந்த வார்த்தைக்கான வாய்ப்பை கொடுக்காம நம்மளுடைய ரிஷிகளே அந்த வார்த்தையை தட்டி கழித்து விட்டார்கள் என்று நம்ம இந்த செயலில் பார்க்க முடிகிறது என்று இங்க வித்யாரண்யர் சுட்டி காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இருப்பு ஒன்றே எப்போதும் இருக்கிறது, அதுவே நீ தத்துவமசி அப்படின்னு உணர்ந்து கொள்ளுங்க. அப்போ இது மாதிரி பாதையில் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதான் சொல்கிறேன். அந்த வித்து அது ஆக்டிவேட் ஆகிருக்குது, அந்த உள்ளேருந்து அந்த உணர்வு நிலையை தொட்டிருக்கிறோம், அப்போ அதுக்கான பாதை நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அப்படி வந்து விழிச்சுக்கிட்டவங்க அந்த வம்சத்தில், அந்த வாழையடி வாழையாக வந்த ரிஷி வம்சத்தில் வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.